சரி, இன்னைக்கு நம்ம இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பிப்போம். இப்போல்லாம் நம்ம பார்த்தோம்னா கோல்டு ரேட் ரொம்ப ஜாஸ்தி, கோல்டு ரேட்டு ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. உங்களுக்கு தெரியுமா கோல்டு ரேட் எவ்வளோன்னு? இப்போ 1 கிராம் எவ்வளோ? 3200. தெரியுமா அவ்வளோ ரேட் ஆயிடுச்சு. ஒரு டைம்ல எனக்கு கல்யாண டைம்ல 800 என்னவோ இருந்துச்சு, 800 450 500 இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 3200 என்ன மாதிரி ரேட் ஏறி போகுது. கோல்டே வாங்க முடியாத மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறது. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, கோல்டை விட ரொம்ப விலை உயர்ந்தது, ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது நமக்குள்ள இருக்கிறதுன்னு. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, பொய்யே சொல்லாத பைபிள் சொல்லுதான் நம்ம கேட்போம். ஒன்னு பேதுரு நீங்க எடுத்து படிங்க, ஒருத்தர் யாராவது. ஒன்னு பேதுரு 1:7 நீங்க எடுத்து படிக்கலாம்.
அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும்.
பொன்னை அதை பார்க்கிலும் இன்னொரு படிங்க, அழிந்து போகிற
பொன்னாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற.
அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற இருக்கிற என்னது அது? உங்கள் விசுவாசம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கோல்டை விட ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது என்ன நம்ம வாழ்க்கையில? நம்முடைய விசுவாசம். ஒரு கிராம் துளியை உள்ளோண்டுதான், அதுவே 3200 ரூபாய்னா நம்முடைய விசுவாசம் அதை விட பெருசு அப்படின்றார், அதை விட காஸ்ட்லி அப்படின்றார். நமக்கு நம்ம வந்து நம்ம வாழ்க்கை அப்படி பாக்குறதே இல்லை. நம்ம அப்படியா பாக்குறோம்? நம்ம பார்வை எப்படின்னா பைபிள் படி நம்ம பாக்குறதே இல்லை. நம்ம வந்து நம்ம உலக பிரகாரமா பாக்குறதுனால இதனோட மதிப்பே நமக்கு தெரியறதில்ல. நமக்கு வாழ்க்கையில அந்த வசனத்தை பாருங்களேன், இதுக்கு முன்னாடி என்ன வருது 6வது வசனத்துல? உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கிறது, ஆனா கொஞ்ச நாள் துன்பம் உங்களுக்கு வாழ்க்கையில வருது. கொஞ்சம் அந்த துன்பம், இந்த துன்பம், அந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு வருது. அந்த துன்பம் வருது, அவர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு நடக்கிற பிரச்சனையான காரியங்கள் நமக்கு நம்ம பார்வையா அப்படிதான் தப்பு. ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு, ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறது? ஐயோ ஐயோ அப்படின்னு நம்ம கத்த வேண்டியது. கடவுளு அவருக்கு கண்ணு இருக்கிறதா? அவர் ஏன் இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நம்மளுக்கு படுத்துறாரு? ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்யறாரு? ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு நம்ம மேல கீழே குதிக்கிறோம். நம்ம பார்வையே தப்பு. அது அது வசனத்துல என்ன போட்டிருக்கிறது பாருங்களேன், கடவுள் என்னன்னா கை விட்டுட்டாரா, கடவுள் என்ன என் மேல அக்கறை இல்லையா அப்படின்னு நம்மள நினைக்க வைக்கிது. ஆனா ஆக்சுவலா பார்த்தா கடவுள் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனதை நமக்குள்ள இருக்கிறது, அதை வளர்க்கணும்ன்றதுக்காகத்தான் சில நேரங்களில் துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில வருது. கோல்டை விட ப்ரெஷியஸ் ஆனது ஒன்னு இருக்குது பாவம் கையில, அதை வந்து உனக்கு 1 கிராம் 2 கிராம் கொடுக்கணும்னு எனக்கு இஷ்டம் இல்ல, கேஜி கணக்குல உனக்கு கொடுக்கணும்னு இஷ்டம். விசுவாசம் வந்து சாதாரணப்பட்ட விசுவாசமா இருக்கக்கூடாது, ஒரு வளர்ந்த விசுவாசமா இருக்கணும் என்பதற்காக சில டைம்ல வாழ்க்கையில விசுவாசத்தை சோதிக்கிற மாதிரி நமக்கு டெஸ்டுங்க வருது. அது விசுவாசத்துக்கு வரும், உண்மையான விசுவாசத்துக்கு வந்தே வரும், அந்த டெஸ்டுங்க வரும். ஏன் வருது அந்த 7வது வசனத்துல ஏன் வருதுன்னு சொல்லப்படுது
பாருங்களேன்.
உங்களுக்கு வந்து ஏன் நமக்கு அந்த பார்வையை கோல்டை விட, இப்ப எல்லாருக்கும் எப்ப அவனுக்கு 10 கேஜி கோல்டு வேணுமா, இல்ல உனக்கு கஷ்டங்க உபத்திரவங்க வேணும்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் கோல்டை தான் தேடி ஓடுவோம் இல்லைங்களா, யாருக்கு வேணும் உபத்திரவமா கோல்டா அப்படின்னு. ஆனா நம்ம பார்வை தப்பு. ஏன்னா உண்மையா நித்தியத்தை அறிந்தவன், உண்மையா நித்திய பார்வையில நம்ம பார்த்தோம்னா எதை தெரியுமா கேட்போம்? உண்மையா கண்ணு துறக்கப்பட்டு நித்திய பார்வையில பார்த்தோம்னா உபத்திரவத்தை தான் கேட்போம். ஏன் அழிந்து போகிற கோல்டுன்னு வருது பாருங்களேன், எவ்வளவு நாள் அந்த கோல்டை வச்சுன்னு போற நீ, என்ன ஆக போகுது அந்த கோல்டு? ஒரு காசும் கூட வராது. அந்த பாட்டில் வர மாதிரி 1 கிராமும் நீ எடுத்துட்டு போக முடியாது. நீ எடுத்துட்டு போகக்கூடியது உன் விசுவாசம். அது எவ்வளோ வளர்த்துக்கிறியோ அவ்வளோ நல்லது. கோல்டை விட ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது. கோல்டு ஏன் ரொம்ப ப்ரெஷியஸ் தெரியுமா? அது நெருப்புல போனாலும் ஒன்னும் ஆகாது இல்லைங்களா. அது நெருப்புல போட்டா பியூர் பியூர் ஆயிட்டு போவோம், ரொம்ப நாள் இருக்கும். மற்றது உமா கோல்டு எல்லாம் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் கலர் போயிடும். உண்மையான கோல்டு அது கலர்லாம் ரொம்ப மெயின்டைன் பண்ணும், பியூர் கோல்டு எல்லாம். அதுதான் இது, பிகாஸ் இட் லாங் டியூரேஷன். ஆனா இட்டர்னிட்டியா பாத்தீங்கன்னா கோல்டு எல்லாம் அழிஞ்சு போயிடும், கரைஞ்சு போயிடும். இட்டர்னிட்டியா இருக்க போறது உன் விசுவாசம். அது எவ்வளவு வளர்த்துக்கிறியோ அவ்வளவு நல்லது. கடவுள் அப்படித்தாங்க பார்த்து தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறாரு. நமக்கு நம்ம சோதனைய நம்ம விசுவாசத்தை சோதிக்கிற மாதிரி சோதனைகள் வரும்போது என்னக்குள்ள இருக்கிற கோல்டை விட பிரஷியஸான விசுவாசத்தை அதிகப்படுத்துறது கடவுள் எவ்வளவு நேசமா இதெல்லாம் கொடுக்கிறாரு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதிக நீங்க விசுவாசத்துல நீங்க சோதிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் பைபிள்ல வந்து பைபிள் சொல்றது. நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகள்லாம் தங்கத்தை விட அதிக விலை போர்ந்த நமக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை வளர்க்கறதுக்கு வருது, சோதிக்க வருது. அதனால நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஆனா அந்த அந்த உபத்திரவங்க எல்லாம் ஒருபோதும் நமக்கு தீங்கே செய்யாது, ஒரு பெரிய தீங்கே செய்யாது. அது பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளவு நன்மை செஞ்சு வச்சிருக்கோம். நான்லாம் ரொம்ப கஷ்டத்தை வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறேன். குடும்பத்துல கஷ்டம், வேலையில கஷ்டம், அங்க கஷ்டம். ஐயோ, கிறிஸ்தவத்துக்கு வந்ததுல இருந்துதான் கஷ்டம், கிறிஸ்டியன் ஆனதுல இருந்துதான் கஷ்டம்ன்ற மாதிரி நிறைய கஷ்டம். அதெல்லாம் பார்த்தா மேல 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 உயர்த்தி தான் விட்டுருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப பல ஸ்ட்ராங் ஆக்கி இருக்குது. அதனால நம்ம வருத்தப்போ, அதனால சோர்ந்து போக கூடாது. நான் யோசிச்சு பார்ப்பேன். இது பாருங்களேன், இது யாரு இந்த மாதிரி போதிப்பாங்க, எவ்வளவு ஸ்ட்ரேஞ்ச் பாருங்க. நம்ம வாழ்க்கையில வர சோர்வு, ஏமாற்றம், துக்கம், கஷ்டம், டிஸ்கரேஜ்மெண்ட் எல்லாம் கோல்டை விட பெருசான் நமக்கு. கோல்டை விட ரொம்ப பெருசு. ஏன் இப்படி வந்தாலும் நான் கடவுளை ஒண்டி விட மாட்டேன், இப்படி வந்தாலும் அந்த கடவுள் மேல இருக்கிற எனக்கு இருக்கிற விசுவாசம் அதிகமாக்குமே தவிர குறைவாக்காது. எவ்வளவுதான் சோதிச்சு பாத்துக்க, எவ்வளவுதான் நெருப்பு வரட்டும், அது பியூராயி பியூராயி அந்த விசுவாசம் அதிக அதிகமா சுத்தமாயி பியூராயிட்டு போ. அந்த உபத்திரம் இல்லைன்னா பியூர் ஆக முடியுமா? ஆக முடியாது. அதனால கஷ்டத்தை நம்ம பாக்குற விதம் வந்து மாறணும். நமக்கு என்னன்னா, இந்த ஊர்ல எல்லாம் கள்ள போதகருங்க இருக்காங்க, அவங்க நம்ம மனசெல்லாம் கெடுத்து விட்டாங்க. என்ன அருமையானவர்களே, இயேசு கிட்ட நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, வெறும் செழிப்பு தான், வியாதி வராது, கஷ்டம் வராது சொல்லி சொல்லி அதெல்லாம் பைபிள்லயே இல்ல. அதெல்லாம் அப்படி சொல்லி சொல்லி என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு 10 ரூபாய் கொடுங்க நீங்க உங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவனும் அவங்க கூட இருக்கிறவங்க தான் பணக்காரவாங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேற யாருமே அங்க பணக்காராக மாட்டாங்க, அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, காசே அவங்களுக்கு வளராது. அந்த மாதிரி சொல்லி சொல்லி என்ன ஆச்சுன்னா நமக்கு பெரிய பணம் கொட்டும் அப்படி இப்படின்னு நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டோம். அது கொட்டினாதான் தேவனை மேல ஆசீர்வாதமா இருக்கிறாரு, அதனாலதான் என் மேல பிரியமா இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டோம். இல்ல, நமக்கு உபத்திரம் வரும்போதும் கடவுளை மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாரு, விசுவாசத்தை சோதிக்கிறார். அப்படித்தாங்க நம்ம பைபிள் படி பார்க்க கத்துக்கணும். ஏன்னா நான் நினைக்கிறது உண்டு, சில எனக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க வந்து இந்த மாதிரிதான் அற்புதம் நடக்குது, அது நடக்குது, அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்கன்னு போய் போய் வாழ்க்கையெல்லாம் வசனத்தை படிச்சுக்காம, தேவ வசனம் என்ன சொல்லுதுன்றத படிச்சுக்காம, அங்க அதை செய்யறாங்க இதை செய்யறாங்கலாம் போய் அப்பப்பார் படிச்சு திடீர்னு அவங்களுக்கு உபத்திரம் வருது. ஒரு அம்மாவுக்கு பெரிய கிட்னி ஃபெயிலியர், அவங்களுக்கு ஒரு ஹார்ட்டு ப்ராப்ளம், இவங்களுக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனை வருது. அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, புஸ்ன்னு ஒரு விசுவாசமே இல்லாம போயிடுறாங்க. அந்த கடவுள் கண்ணுகுதா? ஏன் வசனம் என்ன தெரியல அவங்களுக்கு, ஏன் இதெல்லாம் வருதுன்றதே சமாளிக்க முடியாம அந்த கடவுள் கண்ணுகுதா? அவர் என்ன, நான் எவ்வளவு நாளா கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தேன், எனக்கு இப்படி பண்ணி விட்டாரு அப்படின்னு ஆயிடுறாங்க. பார்த்தா சொல்ல போனா பயங்கரமா ஜெபம் பண்றவங்க சபையில போய் பயங்கரமா இருக்கிறவங்க சோர்ந்து போயிடுறாங்க. எப்படி அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுனே அவங்களுக்கு தெரியாம போயிடுது. நான் யாருக்கு என்ன கெட்டது பண்ண அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுறாங்கன்னா, மனசுக்குள்ள அவிவிசுவாசியா மாறிடுறாங்க. மனசுக்குள்ள கடவுள் மேல நம்பிக்கையே போயிடுது, வெறுப்பே வந்துருது. என்ன கொடுத்திருக்கிறாரு, என்ன ஆசீர்வாதம், விசுவாசம், தங்கத்தை விட பிரஷஸான விசுவாசம் வந்து சோதனையினால சோதிக்கப்பட்டது பியூர் ஆகிறத விட்டுட்டு அந்த பொய் விசுவாசம் என்ன ஆகுது தெரியுமா, அது போயிருது. போயிட்டு எனக்கு அற்புதம் நடக்கல, எனக்கு பணம் வரல, அதை வரல, இதை வரல, போதகர் சொன்னதெல்லாம் வரலன்னு ஒன்னு அவங்க மனசுக்குள்ள விசுவாசியா போயிடுறாங்க. பேருக்கு சபைக்கு போயிட்டு வராங்க, பேருக்கு தான் சபைக்கு போயிட்டு வர்றது. உள்ளுக்குள்ள பார்த்தாங்கன்னா விசுவாசியா இல்ல, விசுவாசமோ இல்ல. அதனாலதான் பைபிளை நம்ம படிச்சுக்கணும். இந்த கள்ள போதகம் தான் ரொம்ப நம்ப கூடாது அவங்க, அப்படிதாங்க எத்தனையோ பேரை கெடுத்து வச்சிடறாங்க, அது ரொம்ப தப்பு. சரி, விசுவாசம் நம்ம வளரணும். இந்த விசுவாசம் தான் நம்மள என்ன பண்ணணும் தெரியுங்களா, உலகத்தை மேற்கொள்ள இட் வில் ஹெல்ப் அஸ் டு சூழ்நிலைகளை மேற்கொள்றதுக்கு. எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை வந்தாலும் எனக்குள்ள தங்கத்தை விட பிரஷியஸான விசுவாசம் என் சூழ்நிலையை ஓவர் கம் பண்ண நம்மளுக்கு கத்துக் கொடுக்கும். ஏன் உலகத்தை கூட ஓவர் கம் பண்ண கத்துக் கொடுக்கும், பாவத்தை ஓவர் கம் பண்ண கத்துக் கொடுக்கும், நம்ம மரணத்தை கூட ஓவர் கம் பண்ணி கத்துக் கொடுத்து நரகத்துல இருந்து நம்ம ஆத்மாவை காப்பாத்துறது இந்த விசுவாசம் தான். இந்த விசுவாசம் உனக்கு ஒரு சோதனையை மேற்கொள்ள எப்படி நரகத்தை மேற்கொள்ள முடியும், அது வளரணும். இந்த காட்ஸ் பெரிய ஆசை நம்ம வாழ்க்கையில என்ன தெரியுமா, தங்கத்தை விட பெருசா இருக்கிற அந்த விசுவாசத்தை வளர்க்கணும்னு அவர் விருப்பம். அதனாலதான் உபத்திரவங்களாம் அப்படி பார்க்க கூடாது, ஒரு நெகட்டிவா பார்க்க கூடாது. பாஸ்டர் பாலா ஒரு மெசேஜ் எடுத்தார், உபத்திரவங்கள் தடைகள் அல்ல, உபத்திரவங்கள் ஒரு நம்ம வாழ்க்கையில படிக்கல், முன்னேறி போறதுக்கு படிக்கல்லுங்க, நம்ம இன்னும் விசுவாச வாழ்க்கையில வளர்ந்து போறதுக்கு படிக்கல்லுங்க அப்படின்னு பார்க்கணும். விசுவாசம்னா என்ன, வாட் இஸ் ஃபேத், யூ நோ வாட் இஸ் ஃபேத், பைபிள்ல போட்டுக்குது, நம்பிக்கை. நம்பிக்கைன்னு சொல்லலாம், எபிரேயர் 11:1 விசுவாசம்னா என்னன்னு கிளியரா போட்டிருக்கு. டு யூ நோ, நீங்களா தொடர்ந்து பாத்துக்கணும் நீங்க. ஹீப்ரூஸ் 11:1 விசுவாசம்னா என்ன, தமிழ்ல ஒருத்தர் சொல்லுங்க, இங்கிலீஷ்ல ஒருத்தர் சொல்லுங்க, இதான் விசுவாசம். படிங்க ஹீப்ரூஸ் 11:1. Faith is a substance of things hoped for and evidence of things not seen. Tamil எப்படி வருது தெரியுங்களா, நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நான் என்னத்தை நம்புறேன், என் தேவன் நல்லவரை நம்புறேன், என்னை வழி நடத்துவார் நம்புறேன், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை நடத்துவார் நம்புறேன், அதுல உறுதியா இருப்பேன். எப்படியா உறுதியா இருக்கிற, அடுத்தது பாருங்களேன், காணப்படாதவைகளின் நிச்சயம். காண்றது பத்தி விசுவாசம் இல்ல, என் சூழ்நிலைகளை கஷ்டமா இருக்கலாம், நான் பாக்குறதுக்கெல்லாம் ஒரு ஆப்போசிட்டா நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலாம், ஆனா காணப்படாதவைகளின் நிச்சயம், கடவுள் நிச்சயமா எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார், நிச்சயமா என்ன வழி நடத்துறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, அவரை நம்புவேன் நானு. அது காண எல்லா சூழ்நிலைகளுக்கு அதுக்கு விரோதமா இருந்தாலும் நான் கடவுளை நம்புவேன், அதாங்க விசுவாசம். எனக்கு சூழ்நிலைகளே ஆப்போசிட்டா தெரிஞ்சாலும் கடவுளை நான் நம்புவேன், எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் இருக்கிருந்தாலும் கடவுளை நான் நம்புவேன், காணப்படாதவைகளின் நிச்சயம், அதான் விசுவாசம். அது அந்த மாதிரி விசுவாசம் தான் நம்மள மேற்கொள்ளும். சரி, ஏன் இதை நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு வரோம்னா, நம்ம மோசேவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், அவருக்கு ஒரு அவருக்கு எல்லாம் நல்லா பூமலையா பொழிஞ்சிச்சு, அவர் கடவுள் கிட்ட வந்த உடனே எவ்வளவு பெரிய கஷ்டங்களை அவர் சந்திச்சுட்டு வர்றார். ஏன் 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 இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு அவரு சொல்லிட்டு வரும்போது ஏன் இதெல்லாம் நடக்குது மோசேவுடைய வாழ்க்கையில, ஏன்னா மோசே உலகத்திலேயே பெரிய தீர்க்கதரிசியா அவர் கடவுள் பயன்படுத்த போறார். அவருக்கு ஒரு ட்ரைனிங் வேணா, டசன்ட் ஹி நீட் எ ட்ரைனிங், எத்தனை பேர் கோடானி கோடி மக்களை அவர் வழி நடத்த போறார், லீடரா பைபிள் 5 அவர் எழுத போறாரு, அந்த ட்ரைனிங் எல்லாம் இல்லாம எழுதிட முடியுமா, அப்படி வந்திருப்பாரு அவரு, இல்ல. அவ்வளோ பெரிய உயர்ந்த மனுஷனா வந்ததுக்கு விசுவாசத்தின் சோதனை அவருக்கு எவ்வளவு வருது, ஃபாரோ கிட்ட போய் அவர் பேசணும், அந்த ஜனங்க அவரை ரிஜெக்ட் பண்ணணும், தோல்வி அவர் சந்திக்கணும், அதெல்லாம் வருது. திஸ் இஸ் தி வாட், அதுதான் ட்ரெயின் பண்ணுச்சு அவரை பெரிய ஆளா வர்றதுக்கு. அதுதான் மோசேவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டு வரோம், அவர் பெரிய லீடரா வரணும். அப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கஷ்டம் வருது, ஏன், அந்த கஷ்டம் தான் அவங்களுக்கு பெரிய விடுதலையை கொடுக்க போகுது, அடிமைத்தனத்துல இருந்தெல்லாம் பெரிய விடுதலையை கொடுத்து அவங்களை காப்பாத்தி கொண்டு வரப்போகுது. அதனாலதான் கடவுள் வந்து நம்ம பார்த்தோம் போன வாரம், அவர் வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஷாக்கான சீனை நம்ம பார்த்தோம். மோசஸ் முதலே சோர்ந்து போயிருந்தாரு, 40 வனாந்திரத்துல போய் ஃபாரோ கிட்ட போ, இஸ்ரேல் ஜனங்கிட்ட போ அப்படின்னாரு, போனாரு. ஃபாரோ கிட்ட போனா ஃபாரோ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டான், திருப்பி இஸ்ரேல் ஜனங்கிட்ட போ அப்படின்னா அங்க போனா அவங்க யாரும் கேட்க மாட்டேன்றாங்க, அவங்க சாபம் கொடுக்கறாங்க, திருப்பி ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்து திருப்பி போய் கொடுனா அவங்க ரிஜெக்ட் பண்ணி திருப்பி துரத்தி அடிச்சிட்டாங்க. ரொம்ப சோர்பா இருக்கும்போது, ரொம்ப டிஸ்கரேஜ்டு, நான் தோல்வி, நான் யூஸ்லெஸ் சோர்பா இருக்கிற அந்த மோசேக்கு கடவுள் என்ன சொல்றாரு, திருப்பி ஃபாரோ கிட்ட போ, திருப்பி போ ஃபாரோ கிட்ட. ஆனா என்ன தெரியுமா, இப்படி சொல்றாரு, கோ டு ஃபாரோ, திருப்பி ஃபாரோ கிட்ட போ, ஆனா நீ சொல்றது அவன் கேட்க மாட்டான். அவருக்கு அவர் என்ன பண்ணுவாரு, நீ திருப்பி ஃபாரோ கிட்ட முதலே சொல்லி கடிவாயின்னு வந்திருக்கிறாரு, திருப்பி அவர்கிட்ட போ, ஆனா திருப்பியும் அவன் சொல்ற பேச்சு கேட்க மாட்டான், திருப்பி ஏன் போனோம் அப்போ நானு, திருப்பியும் போய் அடி வாங்கிக்கணும். நம்ம ரோட்ல இருக்கிற மண்ணை தூக்கி நம்ம மேல போட்டுக்கிற மாதிரி நான் ஏன் அப்படி போகணும்? எனக்கு நீ கீழ்படியணும். சூழ்நிலையை பத்தி கவலைப்படாத, விளைவுகளை பத்தி கவலைப்படாத, நான் என்ன சொல்றேன் அதுக்கு நீ கீழ்படி. அந்த கீழ்படிதலை பயன்படுத்தி நான் உன்னை வழி நிறுத்துறேன். அதான் நம்ம பார்த்துட்டு வரோம். அது ஒரு ஷாக்கு. நான் ஏன் திருப்பி போகணும்னு பார்த்தா ஒரு பிரேக் கொடுத்ததை போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா? அவர் பாரம்பரியம், அவருடைய பேக்ரவுண்ட் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன பாக்குறோம்? மோசே வந்து தான் விருத்த சேதனம் இல்லாத உதடு உள்ளவன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, அந்த பிரேக் எல்லாம் முடிஞ்ச பிறகு கடவுள் இப்ப மோசே கொடுக்கிற பதில் தான் ஏழாவது அதிகாரத்துல வருது. வாட் இஸ் காட் ஆன்சர் டு மோசஸ்? இப்படி இருக்கும் போது மோசே போய் எப்படி போக முடியும்? தோல்வி 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 இஸ் மெட், திருப்பி போய் ஃபாரோ கிட்ட போப்பா அப்படின்னா, நான் எனக்கு தகுதியா இல்ல, ஐ எம் சின்னர், தகுதியா இல்ல, ஐ காண்ட், இதுல வெற்றியே வர முடியாது, என்னை அனுப்பாத அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்லும் போது கடவுள் கொடுக்கிற பதில், அஞ்சு பதில் அவர் கொடுக்கிறார். என்னன்றத நம்ம பார்ப்போம். முதலாவது வசனத்தை நம்ம படிக்கும் போது, என்ன மாதிரி சொல்றாரு பாருங்களேன். முதலாவது அவர் கொடுக்கிற பதில், மோசே நீ போ, பார், நான் உன்னை ஃபாரோவுக்கு தேவனாக்கினேன். ஐ மேட் யூ காட் டு ஃபாரோ. அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? ஃபாரோவுக்கு நான் உன்னை தேவனாக்கி இருக்கிறேன். நீ தகுதி இல்லவன்றியா? நீ விருத்த சேதனம் செய்யாத நாவுள்ளவன், நான் யூஸ்லெஸ், நான் ரிஜெக்டடு, என்னை விட்டுருங்க, ஆளை விட்டுருங்கன்னு நினைக்கிறியா? நான் உன்னை என்ன பண்ணிக்கிறேன் தெரியுமா? ஃபாரோக்கே தேவனாக்கி இருக்கிறவன். ஃபாரோ வந்து தன்னையே கடவுள் நினைக்குவான் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். He thinks himself as God. நான் தான் காடுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு இந்த முழு இஸ்ரவேலே, எகிப்தே அவனை தான் ஆராதனை பண்ணுதுன்னு கூட நம்ம பார்த்தோம். அவனுக்கு காட் யாரு? மோசே. தன்னை தேவர்களுக்கெல்லாம் மேல உயர்த்தின ஃபாரோக்கே காடை நான் உன்னை மாத்திருக்கிறேன் அப்படின்னு பாருங்களேன். நீ அவனுக்கு கடவுளா இருப்ப, என்னுடைய சார்பில் நீ தான் அவனை ஆட்சி செய்ய போற, நீ அவனுக்கு கமாண்ட் பண்ண போற. காடுனா என்ன? அவர் சொல்றத கேட்கணும். மோசே சொல்றத ஃபாரோ கேட்கணும். அவர் சொல்றத கேட்கணும். கேட்கலன்னா என்ன ஆகும்? தண்டனை வரும். தண்டனை வந்துட்டு அந்த தண்டனையிலிருந்து காப்பாத்துன்னு மோசே கிட்ட தான் அவர் கையேந்தி கெஞ்சணும். இந்த வாதையிலிருந்து எங்களெல்லாம் காப்பாத்துன்னு மோசே கிட்ட கெஞ்சணும். மோசே ஒரு வார்த்தை சொன்னா போதும், வானத்திலிருந்தெல்லாம் தவுக்கலாம் வந்துடும், கடல்ல இருந்து வானத்திலிருந்து நெருப்பெல்லாம் வரும். அந்த மாதிரி மோசேவை பண்ண போறாரு. மோசே இஸ் காட். மோசே கிட்ட உளுந்து அப்பாயங்களை காப்பாத்துன்னு ஃபாரோ கேட்டா தான் மோசே ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் போயிடும். நான் உன்னை கடவுளாக்க போறேன். ஐ எம் கோயிங் டு மேக் யூ காட் ஃபார் ஃபாரோ. எவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கும்? நான் எப்படி போக முடியும்? என்னை அடிச்சு கொலை பண்ணிட்டானா அவன், என்னை ஒழிச்சு கட்டிட்டானா? நான் உனக்கு காட் பண்ணியிருக்கேன், போப்பா நீ. என்ன கான்பிடன்ஸ் இருக்கும் மோசேக்கு? ரொம்ப தைரியம் இருக்கும் அப்படி சொன்ன உடனே. அதான் கடவுள் கொடுக்கிறார், கிவ்ஸ் அ கான்பிடன்ஸ். ஃபாரோக்கு தான் காட். சரி, ரெண்டாவது என்ன? அதே வசனம் படிப்போம். நீ வெறும் காட் மாத்திரம் இல்ல, ஒரு காடுக்கு யார் இருக்கணும்? ப்ராஃபிட்டா இருக்கணும் இல்லையா? காட் வந்து டைரக்டா போய் பேச முடியுமா? இல்ல, காட் எப்ப பாரு, ப்ராஃபிட் மூலமா தான் பேசுவார். உனக்கு ப்ராஃபிட் யார் தெரியுமா? உன்னுடைய சகோதரன் ஆரோன். பாருங்களேன், மோசஸ் ஸ்டேட்டஸ் அவர் உயர்த்துறாரு பாருங்களேன். புவர் சர்வன்ட், பாவம், உடஞ்சி போய் மனசுல இருக்காரு. காட் தட்ஸ் வாட் ஹி டஸ். நம்ம உடஞ்சி போய் அவர் மத்தியில உடுக்கும் போது எல்லார் மேல நம்மளை உயர்த்துறாரு. கடவுள் செய்யறது நமக்கு, பாவம் உடஞ்சி போய் என்னை விட்டுரு, நான் செத்துட்டா போதும், விருத்த சேதனம் இல்லாத நான் செத்தனா போதும், என்ன ஆளை விட்டுருன்னு கேட்கும் போது உன்னை கடவுளா பண்றேன் நான். ஐ வில் மேக் யூ காட் ஆஃப் ஃபாரோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ப்ராஃபிட் வேற, அந்த ப்ராஃபிட் அவரு தான் போய் பேசணும். அது பாருங்களேன், படிங்க தொடர்ந்து. அவன் உனக்கு தீர்க்கதரு. நான் உனக்கு கட்டளையிட யாவையும் நீ போய் சொல்லணும். நீ வேற ஏதும் சொல்லக்கூடாது. நீ ஒரு காட் இனிமே நீ எப்படி பேசணும்? நான் உனக்கு என்ன கட்டளை இடுறேனோ அதுதான் பேசணும். போன வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா, போனாரு ஃபாரோ கிட்ட போயிட்டு, எங்கள் தேவன் எங்களை அமைச்சிருக்கிறாரு, நீ எங்க ஜனங்களை போக விடு அப்படின்னாரு. ஃபாரோ வந்து அந்த தேவனும் தெரியாது யாரும் தெரியாதுன்னு மோசம் என்ன பண்ணாரு தெரியுமா? திடீர்னு அப்படியே கீழே குனிஞ்சிட்டாரு. அவரு, நாங்க போலன்னா எங்களை வியாதியெல்லாம் வந்து அடிச்சிரும், பட்டையெல்லாம் எங்களை சாவடிச்சிரும், எங்களை தயவு செய்து விடுன்னு. இன்னுமே அந்த மாதிரி எல்லாம் கெஞ்சக்கூடாது. நான் என்ன சொல்றனோ ஃபாரோ ஐயோ பெரிய ஆளுன்னு பயப்படக்கூடாது. அவனுக்கு கொஞ்சம் சமாதானமா பேசுவோம், கொஞ்சம் நைஸா பேசுவோம்லாம் பேசக்கூடாது. நான் என்ன சொல்றனோ அதான் கட்டளை இடணும். நீ கமாண்ட் பண்ணுனா கமாண்ட் பண்ணி, ஏன்னா நீ காட், அவனுக்கு நீ சொல்றதான் அவன் கேட்கணும் அப்படின்றாரு. பாருங்களேன், அது ஃபாரோ வந்து இந்த ஆரோன் வந்து ஒரு ஒரு ஸ்போக்ஸ்மேனா தனக்காக பேசுறதுக்கு ஒரு ஹெல்ப்பா கொடுத்து கேட்டார் இல்லைங்களா. மோசே தான் அவர் எனக்கு பேச வராது அப்படின்ன உடனே அவருக்கு தன்னால முடியாத ஒரு நிலைமைக்கு சரி போ ஆரோனை கூட்டு போன. இப்ப அதே பலவீனத்தை அவர் என்ன பண்றாருன்னா அதை பயன்படுத்தி அவனுக்கு ஒரு ஸ்டேட்டஸா மாத்துறார். புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு பலவீனத்துக்கு ஒரு ஆரோனை கொடுத்த நான் வாங்கிட்டேன், இப்ப என்ன பண்றாரு அந்த ஆரோனே அவனுக்கு ஒரு ஸ்டேட்டஸ். என்ன வீக்னஸ் ஹி மேக்ஸ் இட் ஸ்ட்ரென்த், என்னுடைய பலவீனத்தை பலமா அவர் மாத்துறார். அப்படித்தான் பார்க்கிறோம் தேவனுடைய ஊழியக்காரங்களும் அப்படித்தான் அவர் செய்யறது, அவனுடைய பலவீனத்தை பலமா மாத்துறார். அதை பார்க்கிறோம் நம்ம. அதனால அவரு நீ ஆரோன்னு உனக்கு ஒரு ஒரு ப்ராஃபிட் ஒரு ஸ்போக்ஸ் மேன் மாதிரி நீ போ அப்படின்னும் போது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஒரு வாட்டி ஒரு பிரசிடென்ட் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து கார் ஓட்டணும்னு அவர் காசு ஆச்சான். அதனால அவர் டிரைவரை பார்த்து என்ன சொன்னாராம், நீ பின்னாடி உட்காரு நான் காரை ஓட்டுறேன் அப்படின்னாரான். சார் டிரைவரை பின்னாடி உட்காந்து இவர் கார் ஓட்டுறாராம், ரொம்ப ஜோராக ஓட்டியிருந்தாராம். திடீர்னு போய் நின்ன உடனே அங்கே யாரோ பப்ளிக் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்போ இப்படி பார்த்தாங்களாம், பிரசிடென்ட் முன்னாடிக்கிறாங்களா, போய் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களா என்ன தெரியுங்களா, ரொம்ப இந்த வேர்ல்ட்லேயே ரொம்ப முக்கியமான ஆள் வந்துக்கிறாங்க. யாரு எவ்வளோ முக்கியம்னா பிரசிடென்ட்டே அவருக்கு டிரைவராக வந்துக்கிறாருனா எவ்வளோ பெரிய ஆள் யோசிச்சு பாருங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி தான் மோசேக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பவர், ஆரோன் அவருக்கு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்ற மாதிரி ஒரு பவர் அவர் கொடுத்திருக்காரு. சரி ரெண்டாவது, அது முதலாவது நான் உனக்கு ஃபாரோவுக்கு தேவனா மாத்திருக்கிறேன், ஆரோன் உனக்கு ஒரு தீர்க்கதர்சி. மூணாவது மூணாவது வசனம், மூணாவது அவர் என்ன சொல்றாரு, இப்போ தீர்க்கதரிசி அவன் இருக்கிறான், ஆனா நான் ஃபாரோவுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்த போறேன். ஐ அம் கோயிங் டு ஹார்டன் ஃபாரோஸ் ஹார்ட். இதான் அது ஒரு பெரிய வார்னிங் பைபிள்ல இருக்கிறது, நம்ம பார்த்துக்கணும். பைபிள்ல போட்டிருக்கிற பெரிய எச்சரிக்கை. சில பேர் எல்லாம் சொல்றாங்க கடவுள்லாம் ஒண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டாருன்னு. தன்னுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கலன்னா, தன் சொல்லி சொல்லி பார்ப்பாரு அதுக்கு கீழ்படியலன்னா, கீழ்படியாத மாதிரியே நம்ம இருதயத்தை அவர் ஆடன் பண்ணிடுறார். இனிமே நீ கீழ்படியவே கூடாது. நீ அடம் பிடிக்கிறியா அடம் பிடிக்கிறியா அடம் பிடிக்கிற, இனிமே நீ அடம் பிடிச்சுக்கிட்டே என்கிட்ட வராத அப்படின்னு விட்டுடுறார். தெரியுமா, அது ரொம்ப எனக்கு பயம் கொடுக்கும். நிறைய டைம்ல அவர்கிட்ட வந்து நம்ம வி ஷுட் நாட் பிளே. அவர் ஹார்ட்டை கடினப்படுத்தி விட்டார்னா வில் டெஃபினெட்லி கோ டு ஹெல். எவ்வளோ சர்மன்ஸை கேட்டாலும் பரவாயில்ல, நரகத்தான் போவோம். அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கும் போது நம்ம இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. பாருங்களேன், ஃபாரோவுக்கு வார்னிங் கொடுத்தாரு, எவ்வளோ கொடுத்தாரு, ஆனால் அவன் கேட்காம போகும்போது நான் அவனை ஹார்டன் பண்ணுறாங்க போட்டிருக்கு இல்லைங்களா. அவர் தான் பண்ணுறாரு, கடவுளே இஸ் கோயிங் டு ஹார்டன் பர்மனெண்டாக ஒரு ஸ்டாம்ப். இந்தமாதிரி நீ நரகத்துக்கு தான் போவேன், நெத்தியில் ஒரு ஸ்டாம்ப். ஏன்னா எவ்வளோ வாட்டி சொல்லி 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 கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டேன், மனசாட்சி உனக்கு பேசிச்சு, ஆனால் நீ செவி கொடுக்கல. நீ எங்கே போனோன்னு உனக்கு விருப்பம் இருக்குதோ அங்கேயே நான் உன்னை அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி. அது பயங்கரம். சரி, அவர் கொடுக்குறாரு. இங்கே வந்து ஏன் அவர் ஃபாரோவுடைய இருதயத்தை கடினப்படுத்துறாரு, நான் என்னுடைய அற்புத அடையாளங்களை அதிகமாக பண்ணுறதுக்கு. அவன் கடினப்பட்டா தான் அதிகமாக என்னுடைய பவரை காமிக்க முடியும்னு. சரி நாலாவது என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். பெரிய மகா தண்டனைகளோடு என் ஜனங்களை வெளியே புறப்பட பண்ணுவேன். ஒன்னாவது நீ ஒரு கடவுள், ரெண்டாவது ஆரோன் உனக்கு ஒரு தீர்க்கதரிசி, மூணாவது நான் ஃபாரோவுடைய இருதயத்தை கடினப்படுத்த போறேன், நாலாவது பெரிய அற்புதங்கள் தண்டனையை நான் கொடுத்து என் ஜட்ஜ்மெண்ட்டை நான் காமிச்சு என்னுடைய சேனைகளை நான் வெளியே கொண்டு வரப்போறேன். அதான் கடவுள் சொல்றது. கடவுளுடைய பிளானை பார்த்தீங்கன்னா மோசே ஒன்று புரிஞ்சுக்கணும். கடவுளுடைய பிளான் என்ன தெரியுமா, மோசே போயிட்டு ஃபாரோ கிட்ட ரொம்ப திறமையா பேசிட்டார். பேசின உடனே ஃபாரோ ரொம்ப அப்படியே மயங்கி போயிட்டு, மோசே இப்படியெல்லாம் பவரா பேசிட்டேன்னு சொல்லிட்டு ஜனங்களை ஃப்ரீயா விட்டுட்டாரு. ஃப்ரீயா விட்டவுடனே எல்லாரும் கிளாப் கிளாப் கிளாப், மோசே எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டாரு, எல்லாம் கிளாப் பண்ணுங்க அப்படின்றது இல்ல கடவுளுடைய பிளான். கடவுளுடைய பிளான் என்ன, மோசே போகணும், போய் சொல்லணும், ஃபாரோ கேட்க மாட்டான், ஜனங்கிட்ட போய் சொல்லணும், ஜனங்க கேட்க மாட்டாங்க, திருப்பி போய் சொல்லணும், கேட்க மாட்டாங்க, அவங்க கேட்காதப்போ அப்படி போகும்போது, ஆனா மோசே உண்மையா தான் இருக்கணும், என்னென்ன சொல்றாரோ கடவுள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும், அவர் என்னென்ன செய்ய சொல்றாரோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஆனா ஒண்ணுமே நடக்காது, கொஞ்ச காலத்துக்கு அவர் செயல்படும் போது தான் விஷயம் நடக்கும். ஆனா மோசே செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும், புரியுதுங்களா? அதான் கடவுளுடைய பிளான். பிளான் என்ன, அதான் கடவுளுடைய பிளான். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஸ்டிக் டு த பிளான், சரிங்களா? ஸ்டிக் டு த பிளான், முதல்ல என்ன சொல்லணும் அதையே செஞ்சிட்டு, ஸ்டிக் டு த பிளான், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுமோ அதே, ஸ்டிக் டு த பிளான், அதை மாத்தாத, நான் என்ன சொன்னாலும் அதே செய், ஃபாரோ கிட்ட போய் பேசு, பேசிட்டாரு, ஸ்டிக் டு த பிளான், ஸ்டிக் டு த பிளான், ஐயோ அவன் கேட்க மாட்டேன்றானே, ஸ்டிக் டு த பிளான், ஐயோ இந்த ஜனம் கேட்க மாட்டேன்றாங்களே, அதே பண்ண, அதான் கடவுளுடைய திட்டம். நம்மளும் சுவிசேஷ வேலையில யார் காஸ்பலுக்கு போய் எல்லாருக்கும் சொல்லும் போது ஜனங்க கேட்கதான் மாட்டாங்க, நம்ம என்ன பண்ணும், ஸ்டிக் டு த பிளான், சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி, இப்ப திறமையா சொல்லி, எவ்வளவு பேரை கொண்டு வந்துட்டோன்றது நமக்கு பேர் இல்ல, நம்ம போய் சொல்லணும், ஒண்ணுமே தான் நடக்காது மாதிரி தெரியும். ஆனா திடீர்னு கடவுளுடைய டைம்ல, அவருடைய நேரத்துல திடீர்னு கொண்டு வருவாரு, அது அவருக்கு தான் மகிமை, புரியுதுங்களா? நமக்கு மகிமை இல்ல, நான் எத்தனை பேரை கூப்பிட்டு வந்துட்டேன், என் பிரசங்கனால எத்தனை பேர் வந்துட்டாங்க, அப்படி இல்ல காஸ்பல் ஒர்க். நம்ம உண்மையா அவர் சொல்றதை செஞ்சுக்கிட்டு, காஸ்பல் மீட்டிங் செஞ்சுக்கிட்டு ட்ராக்ஸ கொடுத்துக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படித்தான் இருக்கணும், ஒண்ணுமே நடக்காதான் இருக்கும். அவருடைய டைம்ல வல்லமையா வேலை செய்யும், நம்ம நடத்தின நம்ம எவ்வளவு உண்மையா இருந்திருக்கோம் அதை வச்சுதான் அவர் செயல்படுறாங்க. காஸ்பல் வேலை, சரி அப்படிதான் பாக்குறோம், நீ போய் அப்படி செய்ய, நான் செய்ய போறேன், இப்ப கூட ஃபாரோ கேட்க மாட்டான், ஆனா நான் செயல்படும் போது வல்லமையா செயல்படும் அப்படின்னு. ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி எல்லாம் பண்றீர் நீரு, இதெல்லாம் என்னத்துக்கு பண்றீர்? அடுத்த வசனம் படிங்க, பாருங்களேன் அஞ்சாவதாக அவருடைய, ஏன் கடவுள் இப்படி செயல்படுறாரு, கடவுளுடைய பிளானே ஒரு மாதிரி இல்ல, நீ அவங்க கேட்கத்தான் மாட்டாங்க ஆனா திருப்பி போன்ற, என்னதுக்கு எல்லாம் பண்ற, அவருடைய அல்டிமேட் நோக்கம் என்ன தெரியுங்களா? வாட் இஸ் காட்ஸ் பர்பஸ், அவர் எல்லாத்துலயும் செய்யறதுல அவருடைய பர்பஸ் என்ன தெரியுமா, the glory of God. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் செய்யற எல்லா, உலகத்தை உண்டாக்குனது, பராமரிக்கிறது, உலகத்தை அழிக்க போறது, பாவத்தை இந்த உலகத்துல அனுமதிச்சதே அவர் மகிமைப்படணும், அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவருடைய குணாதிசயங்கள்லாம் வெளிப்படுத்தணும். அதுக்காகத்தான் அவர் எல்லாத்தையும் செஞ்சிட்டு வர்றாரு. அங்க பாருங்களேன் அவர் எதுக்கு இதெல்லாம் செஞ்சிட்டு வர்றாருனா, ஏன் இப்படி எல்லாம் இருக்கு, எகிப்தியன் அவர் ஃபாரோ என்ன சொன்னா, நீ போகும்போது கர்த்தர் எங்களை அனுப்பி இருக்கிறாரு, யெகோவா எங்களை அனுப்பி இருக்காருன்னா, ஃபாரோ என்ன சொன்னா உங்களுக்கு தெரியுமா, என்ன சொன்னா, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, எகிப்தியர் நான் தான் கர்த்தர்ன்னு, ஃபாரோ மாத்திரம் இல்ல எகிப்தே தெரிஞ்சுக்கணும், நான் தான் உண்மையான கடவுள். தெரியாதுன்னா சொன்னா இப்ப தெரிஞ்சுக்க போறேன், அதுக்குதான் நான் இப்படி செயல்படுறேன், இப்ப தெரியும். வெறும் இஸ்ரவேல் ஜனங்க மாத்திரம் இல்ல, அந்த இருக்கிற எகிப்தே தெரிஞ்சுக்கணும், நான் தான் மெய்யான கடவுள், புரியுதுங்களா? தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் காட். காட் ஏன் அப்படி எல்லாம் கன்ஃபியூஷனா நம்மள நினைப்புறாருன்னா, க்ளோரி ஷுட் கோ டு ஹிம், நமக்கு இல்ல. நம்ம பாருங்களேன், அதான் சுவிசேஷ வேலை, நம்ம போய் எத்தனை பேரை கூப்பிட்டு வந்துட்டோம், நம்ம பேரை போதிச்சு எத்தனை பேர் வந்துட்டாங்கன்றது அவருக்கு மகிமை கொடுக்குமா? அது அவர் போதகர் நல்லா போதிச்சுட்டா இருப்பான், நல்லா வந்துட்டாங்கன்னு இல்ல, அவருக்கு மகிமை கொடுக்கணும். அதனாலதான் நம்ம, நீ பேசு, யாரும் கேட்கலனாலும் நீ பேசிட்டு, நீ பண்ணிட்டு இரு, பிளான பண்ணிட்டே இரு, நான் வேலை செய்யறேன்றார். அவர் டைம்ல அவர் வேலை செய்வார். அதனாலதான் 3 வருஷம் நம்ம பேசிட்டு வரோம், 2 பேர் இருந்தும் பேசிக்கிட்டே வந்தோம். திடீர்னு எப்படி ஆச்சு, திடீர்னு ஒரு பெரிய இடத்துக்கு வந்தோம், திடீர்னு ஆளுங்க எல்லாம் கூட ஆரம்பிக்கிறாங்க, சண்டே பார்த்தா எல்லாம் ரொம்பறாங்க, எப்படி ஆச்சு இது? 2 பேர் தான், 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்போம், மூஞ்ச பார்த்துட்டு இப்படி இப்படி பேசிக்கிட்டே தான் இருந்தோம், 3.5 வருஷம் 4 வருஷம் பேசிட்டு இருந்தோம். நீங்களாம் தூங்கி கூட உழுதுருவீங்க. ஆனா கடவுள் அவர் டைம்ல வேலை செய்யறார். பட் வி ஹாவ் டு பி ஃபேத்ஃபுல். அவர் சொல்றத செஞ்சுக்கிட்டு ஸ்டிக் டு த பிளான், ஸ்டிக் டு த பிளான். அது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ஒரு டைம்ல ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகும், மோசே மாதிரி என்ன ஆண்டவரே அருமையா கேட்க மாட்டோம், என்ன ஆண்டவரே அப்படின்னு டிஸ்கரேஜ் தான் ஆகும். பட் வி ஹேவ் டு ஸ்டிக் டு த பிளான். அதுதான் வெற்றியின் வழி. மோசே கதான்னு சொன்னாரு, போய் சொல்லு. அதான் நம்ம பாக்கிறோம். அது ஃபாரோ பாருங்களேன், அவரு அதுதான் செய்யறாரு. அவருடைய அந்த கீழ்ப்படிதல், நம்ம மாத்திரம் திடமானதா அவர் சொல்றத செஞ்சுக்கிட்டு விளைவுகளை பத்தி கவலைப்படாம நம்ம சொல்றத நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ அவருடைய காரியத்தை அவருடைய நேரத்துல அவர் நமக்கு கொண்டு வருவார். நம்மளும் சுவிசேஷ வேலையில இப்படித்தான் நினைக்கிறது, இவங்க சொன்னா இவங்க வரமாட்டாங்க இல்லையா. அதனாலதான் நிறைய டைம்ல நம்ம சொல்றதுக்கே தயங்குறது, இவங்க சொன்னா வரமாட்டாங்க, இவங்க பேசினா வரமாட்டாங்க. அதை நம்ம எடுத்துடணும் நம்ம மனசுல இருந்து, வராங்களோ இல்லையோ உண்மையா இருக்கணும். நம்ம கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நம்ம சொல்லிட்டு இருக்கணும், அவன் பேசிட்டு தான் இருக்கணும். அவங்க ரிஜெக்ட் பண்றாங்களோ, நம்மளை வெறுக்கிறாங்களோ, என்னவோ நம்ம உண்மையா அவருக்கு ஃபேத்ஃபுல்லா இருந்தோம்னா அவர் கிரியை செய்வார். அதுதான் ஒரு முக்கியமான பாடத்தை நம்ம கத்துக்கணும். அத ஏன்னா அவங்க கையில எல்லாமே இல்லை. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதனோட நோக்கம் என்ன, நம்ம சுவிசேஷ வேலையை போய் யூ வாண்ட் டு ஷேர் காஸ்பிள் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போய் நம்ம உறவினர்கிட்ட நம்ம காஸ்பிள் ஷேர் பண்ணோம், அதோட பர்பஸ் என்ன, காடுடைய பர்பஸ் அவர் மகிமைப்படும் இல்லையா. அதான் அவருடைய பர்பஸ். அவர் நிறைய பேர் வந்துட்டு நான் எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பேர் கூட்டு வந்துட்டேன்றது பர்பஸ் இல்ல, இல்ல அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு பர்பஸ் இல்ல. அவருடைய அல்டிமேட் பர்பஸ் அவர் மகிமைப்படணும் இல்லைங்களா. அது அவர் எப்படி அவர் மகிமைப்பட்டுக்குவார், ஒன்னு ஒழுங்கா நம்ம பேச்ச கேட்டு ரட்சிக்கப்பட்டாங்கன்னா மகிமைப்படுவாங்க, இல்லன்னா ஒரு நாள் நிச்சயமா அவங்க மகிமைப்படுவாங்க. அவங்க எல்லாம் முழங்காலிட்டு எல்லா முழங்கால்களும் முடங்கும், இயேசுதான் கர்த்தர்னு சொல்ற ஒரு நாள் வராது ஜட்ஜ்மெண்ட் டைம்ல. There is going to come a day, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரர் எல்லாரும் கால் முழங்காலிட்டு இயேசுதான் கர்த்தர், ஆண்டவர் அவருதான் சொல்ற ஒரு நாள் வரப்போகுது. சில பேர் வந்து ரட்சிக்கப்பட்டு சொல்ல போறாங்க, சில பேர் நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொல்ல போறாங்க. யார் ரட்சிக்கப்பட்டு சொல்ல போறாங்க, யார் நரகத்துக்கு போய் சொல்ல போறாங்கன்றது அவர் கையில விட்டது. அதனால நம்ம சொல்றத சொல்லிட்டு தான் இருக்க போறோம், ஏன்னா ஒரு நாள் அவங்க எல்லாரும் சொல்ல போறாங்க புரியுதுங்களா. அது அவர் கையில விட்டது, அதனாலதான் நம்மள சொல்ல சொல்றாரு. இங்க பாருங்களேன், இவங்க எல்லாம் எகிப்தியர் ஒழுங்கா மோசே பேச்ச கேட்டிருந்தா ரட்சிக்கப்பட்டு சொல்லியிருப்பாங்க, மெய்யான தேவன் அறிஞ்சிருப்பாங்க. இல்லன்னா இப்ப என்ன நடக்க போகுது, 10 வாதைகள் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரப்போகுது, அழிய போகுது அந்த ஊரே. கடைசியில ஃபாரோவே சொல்ல போறான் அவரு தான் மெய்யான தேவன், ஆனா என்ன ஆகுது, நரகத்துக்கு போறான். டூ லேட். சோ சிமிலர்லி நம்ம போய் காஸ்பிள்ல சொல்லும் போது சில பேர் வந்து நம்ம காஸ்பிள்ல கேட்டு ரட்சிக்கப்பட்டு தே வில் சே ஜீசஸ் இஸ் லார்ட், சில பேர் தே வில் நாட் சே, பட் ஒன் டே தே வில் சே. ஒரு நாள் நிச்சயமா அவங்க சொல்ல போறான், ஆனா ரொம்ப லேட்டா இருக்கும். அல்டிமேட்டா என்ன நடக்க போகுது, காட் மகிமைப்பட போறார் இல்லைங்களா. அதனால அதை பத்தி நம்ம கவலைப்படாம வர்றாங்களோ வரலையோன்றத கவலை விட்டுட்டு அவர் மகிமைப்படணும். அது சொல்லுவோம் நம்ம, என் பேச்ச கேட்டி நான் பொழைக்க போறேன், என் பேச்ச கேட்கலன்னா ஒரு நாள் நீயே சொல்ல போற, நான் ஏன் சொல்லலன்றதுக்கு தான் எனக்கு பொறுப்பு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு. சரி ஓகே, லெட்ஸ் ஃபினிஷ் திஸ். சரி, நான் 5 காரியத்தை பார்த்திருக்கோம். மோசேக்கு அவர் கொடுக்கற பதில் என்ன, முதலாவது என்ன, நான் தான் உனக்கு தேவன். ரெண்டாவது, இவனுக்கு ப்ராஃபிட் ஆரோன். மூணாவது, ஃபாரோவுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்த போறேன், உன்னை கடவுளை ஆக்கியிருக்கேன், ஆரோனை ப்ராஃபிட் ஆக்கியிருக்கேன், ஃபாரோவுடைய இருதயத்தை கடினப்படுத்த போறேன், இஸ்ரவேல் ஜனங்களை பவரோடு நான் வெளியே கொண்டு வரப்போறேன், அவங்க ஆர்மியை ஆக்க போறேன், பாருங்களேன் என் சேனையை வெளியே கொண்டு வரப்போறேன்றார். கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு பெரிய சேனையா கொண்டு வர போறேன், கொண்டு வந்துட்டு கடைசியில நான் மகிமைப்பட போறேன். பாருங்களேன் எல்லாருமே இங்க இந்த சீன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒண்ணு, மோசே இஸ் காட், ஆரோன் இஸ் ப்ராஃபிட், ஃபாரோ இஸ் ஹார்டன்ட், இஸ்ரேல் ஜனங்க விடுதலை ஆக போறாங்க, கடவுள் மகிமைப்பட போறாரு, அவர் தான் தேவன் என்றத அறிவிக்க போற. எகிப்து சொல்லணும், அதான் அவருடைய பர்பஸ் சொல்ல போறேன். முதல் வாதையில சொல்ல மாட்டாங்களா, ரெண்டாவது வாதையில சொல்ல, மூணாவது வாதையில அவங்களை சொல்லிட்டாங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க ஃபாரோ விட்டு. தெரியுமா அவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் பாம்பெல்லாம் பண்ணி பார்த்தாங்க, மூணாவது வாதையில அவங்களே பார்த்து சொல்லிட்டாங்க, இதுக்கு உண்மையான கடவுளுடைய விரல், திஸ் இஸ் த ஃபிங்கர் ஆஃப் காட், இவர்கிட்ட விளையாடக்கூடாது மோசே கிட்ட அப்படின்றாங்க. ஃபாரோ கேட்கல, அழிஞ்சு போனோம் அப்படி பாக்குறோம் நம்ம. சரி பாக்க, சரி அடுத்த வசனம் படிப்போம் நம்ம. பாருங்களேன் இதெல்லாம் சொன்ன பிறகு தே வர் வெரி என்கரேஜ்ட், ரொம்ப என்கரேஜ்ட். அவர் ஒபீடியன்ஸ் நம்ம பாக்குறோம், கடவுள் என்ன சொல்ற, ரொம்ப ஈஸியா அது, எவ்வளவு விசுவாசம் வேணும் அதுக்கு யோசிச்சு பாருங்களேன். சாதாரண இல்ல, ரொம்ப விசுவாசம் வேணும். அந்த மாதிரிதான் அந்த விசுவாசத்தோட அவங்க போய் கர்த்தர் சொன்ன மாதிரி அவங்க செஞ்சாங்க. நம்ம செய்வோமா அதே மாதிரி? என்ன நடக்குது ஆண்டவரே, நீ சொன்னதை நான் சொல்லுவேன், என்னால முடிஞ்சதை இயேசுவை பத்தி நான் ஷேர் பண்ணிக்குவேன். மோசே இவ்வளவு பெருசா அவர் உயர்த்தினார், இவ்வளவு பெருசா பிளஸ் பண்ணார். நம்ம சொல்லுவோமா? அவர் ஃபேமிலி ஹிஸ்டரியே பைபிள்ல போட்டிருக்கு பாருங்களேன், அவங்க பரம்பரைய. அந்த மாதிரி நம்ம அதை பத்தி தான் கவலைப்படக்கூடாது. இன்னுமே மோசே பாத்தீங்கன்னா தயங்கவே மாட்டார், இனிமே தைரியமான மோசே. சரியாலும் அது வசனம் படிப்போம். எந்த வயசு அவங்களுக்கு? 80 இயர்ஸ். 80 இயர்ஸ் யாராவது பாத்துருக்கீங்களா நீங்க? உங்க கிராண்ட் ஃபாதருக்கு எவ்வளவு வயசு? 90. மை குட்னஸ், 80 இயர்ஸ். அவர் தாத்தா 80 இயர்ஸ், எப்படி ரெண்டு தாத்தாங்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய வேலையை செய்யறாரு காட். ஏன் அந்த வயசான தாத்தாங்களை வச்சுக்கிட்டு அவரை மகிமைப்படுத்துற, அவருடைய இறையாண்மையை காமிக்கிறார். நமக்கு வயசெல்லாம் ஆகலை இல்லையா? அந்த வயசுலயே அவங்கள அவ்வளவு பயன்படுத்தும் போது நமக்கு இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது இல்லையா? வி கேன் பி க்ளோரி, கடவுளுக்கு நம்ம கீழ்படியலாம். யாரை பத்தியும் நம்ம கவலைப்படாம காட் சுட் பி க்ளோரிஃபைட். இன்னைக்கு என் பேச்சை கேட்டா நீங்க புழப்பீங்க, இல்லைன்னா ஒரு நாள் நீயே சொல்லிட்டு போக போற அப்படின்னு தைரியமான சுவிசேஷம் சொல்ல வரணும், சுவிசேஷம் சொல்ல வரணும். சரி, நம்ம தேவன் தானே நம்மளை ஆசீர்வதிக்கட்டும் இந்த வசனங்களை நமக்கு.